வணக்கம் பிள்ளைகளே, ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் மகாமணி திபாகரன், பகப்புத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலயத்துடைய ஆசிரியர். ஆம் பிள்ளைகளே, இன்று நாங்கள் எங்களுடைய கணித பாடத்தில், அதாவது தரம் 5 கணித பாடத்தில் திசைகள் தொடர்பான பாட விளக்கத்தை இன்று கலந்துரையாட உள்ளோம். என்ன மாணவர்களே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? ஆம். அந்த வகையிலே எங்களுடைய பாடத்துக்கு பொருத்தமான கற்றல் உபகரணங்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டால் எங்களுடைய பாடத்தை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. அந்த வகையிலே நாங்கள் திசைகள் தொடர்பான பாட அலகுக்குள் செல்வதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு கதையை கூறிவிட்டு செல்வோமா பிள்ளைகளே? ஒரு ஊரிலே ஒரு கஞ்ச வியாபாரி ஒருத்தரும் சாதாரண வியாபாரி ஒருத்தரும் இருந்தார்கள். ஒரு நாள் இந்த சாதாரண வியாபாரி அந்த கஞ்ச வியாபாரியிடம் போய் சென்று, முதலாளி அவர்களே, எனக்கு அரிசி வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த கஞ்ச வியாபாரி சொன்னார், உனக்கு எந்த அரிசி வேண்டும் என்று. அப்பொழுது அங்கே நிறைய அரிசிகள், அரிசி மூடைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அப்பொழுது அந்த கஞ்ச வியாபாரி சொன்னார், இங்கே காணப்படுகின்ற அரிசி வகைகள் உனக்கு பிடித்த அரிசி வகை எதுவோ அதனை நீ தெரிவு செய்து கொள் என்று. அப்பொழுது அந்த சாதாரண வியாபாரி என்ன செய்தார், எல்லா அரிசி மூடைகளையும் பரிசோதித்து விட்டு ஒரு மூடையை மட்டும் தெரிவு செய்தார். ஆம், இந்த அரிசி எனக்கு பொருத்தமானதாக இருக்கு, இதை தாருங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த கஞ்ச வியாபாரி சொன்னால், இந்த அரிசி 1000 ரூபாய் என்று. அப்பொழுது அந்த சாதாரண வியாபாரி சொன்னால், அதாவது நீங்கள் 10 கிலோ 1000 ரூபாய் என்று சொல்கின்றீர்களா, அல்லது சாதாரண விலையிலா என்று தெரியாமல் 1000 ரூபாயை கொடுத்து விட்டார். அப்போது இந்த கஞ்ச வியாபாரி என்ன செய்தார், 1000 ரூபாய்க்கு 5 கிலோ அரிசியை கொண்டு வந்து கொடுத்து விட்டு இந்த சாதாரண வியாபாரியை ஏமாற்றினார். அப்போது சாதாரண வியாபாரி கேட்டார், முதலாளி அவர்களே, நான் 10 கிலோ அரிசி தான் கேட்டேன், ஆனால் நீங்கள் 5 கிலோவை கொடுத்து விட்டு மீத காசையும் கொடுக்காமல் இருக்கின்றீர்கள் என்று. இல்லை இல்லை, நீ கொடுத்த பணத்துக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் என்று சொல்லி மிரட்டலாக சொன்னார். அப்போது இந்த சாதாரண வியாபாரி என்ன செய்தார், கவலையுடன் கேட்டார், இப்படி ஏமாற்றக்கூடாது மக்களை, நீங்கள் எப்படியாவது எனக்கு தர வேண்டிய அரிசியை தாருங்கள் என்று. அப்பொழுது இந்த கஞ்ச வியாபாரி சொன்னான், இயலாது இயலாது, உனக்கு தர இயலாது, நீ யாரிடமாது என்று முறையிடு என்று. அப்பொழுது அந்த நாட்டினுடைய மன்னரை சென்று அந்த சாதாரண வியாபாரி சென்று முறையிட்டான், என்னுடைய, அதாவது நான் கேட்ட பணத்துக்கு குறைந்தளவான அரிசியை கொடுத்து இந்த கஞ்ச வியாபாரி ஏமாத்தி விட்டான், எனக்கு நியாயம் வேண்டும் என்று இந்த சாதாரண வியாபாரி கூற, மன்னனும் 2 வியாபாரிகளையும் அழைத்து சொன்னார், அதாவது பிரச்சனையை விசாரித்தார். விசாரித்த பொழுது இங்கே நடந்த விடயங்களை இந்த 2 வியாபாரிகளும் சொன்னார்கள். அப்பொழுது இந்த மன்னன் என்ன செய்தான், அதாவது உங்களுக்கு திடீரென என்னால் தீர்ப்பு கூற முடியாது, ஆகவே நீங்கள் 1 மாதம் எங்களுடைய அரசு சபையில் தங்க வேண்டும், அப்பொழுது நான் உங்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்குகின்றேன் என்று. அந்த 1 மாத காலமும் எங்களுடைய அரண்மனையில் உங்களுக்கான உணவுகள் வழங்கப்படும், அதாவது ஒரு அறையில் உங்கள் இருவரையும் நாங்கள் வைத்து அடைத்து விடுவோம், அங்கே அரிசி பருப்பு என அனைத்து பொருட்களும் இருக்கும், நீங்கள் போதுமான அளவு சமைத்து உண்டு வாழ முடியும், ஆனால் 1 மாதத்துக்கு நீங்கள் எங்கும் செல்ல முடியாது. அத்துடன் மேலும் ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது, அதாவது இருவரில் ஒருவர் 1 வாரத்துக்கு சமைக்க, மற்றொருவர் இன்னொரு வாரத்துக்கு சமைக்க வேண்டும். அத்துடன் ஒருவர் சமைத்த உணவை அவர் உண்டுவிட்டு மீதமான உணவை இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டும், அதாவது உணவில் பாதியை இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, முதலாவதாக சாதாரண வியாபாரி என்ன செய்தான், நான் 2வது வாரம் சமைக்கின்றேன் என்று, அதாவது மன்னர் சொன்னார், நீ 2, அதாவது சாதாரண வியாபாரி 2வது வாரம் சமைக்க வேண்டும், அதே போல கஞ்ச வியாபாரி 1வது வாரம் சமைக்க வேண்டும் என்று. அவ்வாறு சொன்னதற்கு இணங்க 1வது வாரம் இந்த கஞ்ச வியாபாரி போதுமான அளவு சமைத்து நன்றாக சாப்பிட்டு விட்டு அரைவாசியை இந்த சாதாரண வியாபாரிக்கு வழங்கிவிட்டார். ஆனால் இந்த அப்படியே 1 வாரம் செல்ல சாதாரண வியாபாரியுடைய காலம் வந்தது. அப்பொழுது மன்னர் சொன்னதுக்கு இணங்க சாதாரண வியாபாரி 2வது வாரத்துக்கான உணவை சமைக்கின்றார், அதிலே முதலாவது, அதாவது போதுமான அளவு அவர் சாப்பிட்டு விட்டு, அதாவது ஒரு பருக்கை என்று சொல்லுவோம், அதாவது சோறு அமைத்தால் உங்களுக்கு தெரியும், 1 பருக்கை 2 பருக்கை அப்படி என்று நிறைய பருக்கைகள் இருக்கும், பருக்கைகள் சேரும் போதே அங்கே உணவு நிறைய குமியும். அப்பொழுது இந்த 1 பருக்கையில் அரைவாசியை வைத்துவிட்டு சொன்னான், இதுதான் இன்று உனக்கான உணவு என்று. இவ்வாறு சொல்ல குழப்பமடைந்த கஞ்ச வியாபாரி, எனக்கு ஏன் இவ்வளவு உணவு தர வேண்டும், எனக்கு போதுமான அளவு தரதான வேண்டும் என்று. அப்பொழுது இல்லை, மன்னர் சொன்னது கிணங்கவே நான் உனக்கு கொடுக்கின்றேன், உனக்கு அரை பருக்கை தான் கிடைக்கும் என்று. இவ்வாறு அரை பருக்கை கிடைத்தவுடன் மிகவும் வேதனைப்பட்ட இந்த கஞ்ச வியாபாரி பயந்தான். ஒரு வாரம் நான் இவ்வாறு அரை பருக்கையை சாப்பிட்டேன் என்றால் நான் இறந்து விடுவேன். ஆகவே மன்னரிடம் சென்று நான் வெளியே சென்று மன்னரிடம் முறையிடப் போகின்றேன். அதே போல மன்னரிடம் அழைத்து சென்ற போது மன்னர் சொன்னார், இதுதான், யாரையும் நீங்கள் ஏமாற்றக்கூடாது. உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் நீங்கள் ஏமாற்றினால் உங்களுக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடும் என்று கூறி விளங்கப்படுத்தியதன் பிறகு கஞ்ச வியாபாரி என்ன செய்தார், ஆம், நான் அவரை ஏமாற்றியது தவறுதான். ஆகவே நான் என்ன செய்கின்றேன் என்றால் உங்களை இவருக்குரிய அந்த அரிசியை நான் கொடுத்து விடுகின்றேன் என்று, அதாவது பாதி அரிசியில் அதாவது 10 கிலோவில் 5 கிலோ கொடுத்தேன், ஆகவே மீதி 5 கொடுத்து நான் சமப்படுத்தி விடுகிறேன் என்று சொல்ல மன்னரும் அவருக்கு மன்னிப்பை வழங்கி செல்லவிட்டார். இது போல இந்த சாதாரண வியாபாரியும் வந்து அந்த சாதாரண வியாபாரிக்கு கஞ்ச வியாபாரி போதுமான அளவு, அதாவது தன்னுடைய பணத்துக்கேற்ற அரிசியை கொடுக்க அவரும் மகிழ்ச்சியாக வாங்கி சென்றதுடன் மீண்டும் அதாவது சொல்கின்றார், அதாவது மீண்டும் என்னிடம் வந்த அரிசி வாருங்கள், நான் இனி ஏமாற்ற மாட்டேன் என்று. உண்மையிலேயே பிள்ளைகளே, இந்த கதையின் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டபடியும் நாங்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதாவது எங்களுடைய புத்திசாரியத்தால் நாங்கள் யாரையாவது ஏமாற்றினால் அதே புத்திசாரியத்தால் நாங்களும் ஏமாற்றப்படுவோம் என்பதையே இந்த கதை விளக்குகின்றது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் யாரையும் ஏமாற்றாதவர்களாக நல்ல மாணவர்களாக வளர வேண்டும் என்பதையே இந்த கதை உங்களுக்கு விளக்குகின்றது. மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பாடத்துக்குள் செல்வோமா? இன்று நாங்கள் திசைகள் தொடர்பான விளக்கத்திலே முதலாவதாக திசைகள் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளே, திசைகள் என்ற விடயம் எங்களுடைய பாடப்பரப்பில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. குறிப்பாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் திசைகள் தொடர்பான பல வினாக்கள் வருகின்றன. ஆகவே அவற்றுக்கு எங்களுக்கு இந்த திசைகள் தொடர்பான அறிவை பெற்றுக்கொண்டால் மிகவும் இலகுவான வகையில் எங்களுக்கு புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக அல்லது ஒரு அழகாக இந்த திசைகள் தொடர்பான பாட அழகு காணப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்று பொதுவாக காணப்படுகின்ற திசைகளையும் உப திசைகளையும் தொடர்பான விளக்கத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். அந்த வகையிலே பிள்ளைகளே, முதலாவதாக எங்களுடைய அதாவது பிரதான திசைகளாக 4 திசைகள் காணப்படுகின்றன பிள்ளைகளே. அதாவது பிரதான திசைகளை நாங்கள் விளக்குவதற்கு முன்பதாக சூரியன் உதிக்கும் திசையை அடிப்படையாக வைத்து எங்களுடைய திசை தொடர்பான பாட விளக்கத்தை நாங்கள் எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய மாணவர்கள் தரம் 4 பாடத்தில், அதாவது தரம் 4 நீங்கள் கல்வி கேட்கும் போது திசைகள் தொடர்பான அறிமுகத்தை பெற்றிருப்பீர்கள். அதுபோன்ற ஒரு அறிமுகத்தையே நாங்கள் இன்றும் பெற இருக்கின்றோம். அதாவது சூரியன் உதிக்கின்ற திசை கிழக்கு திசையாக காணப்படும் பிள்ளைகளே. ஆகவே எங்களுக்கு எந்த திசை என்பதை விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் முதலாவதாக நாங்கள் சூரியன் உதிக்கும் திசையை அறிய வேண்டும். சூரியன் உதிப்பது கிழக்கு திசையில், அதே போல சூரியன் மறைவது மேற்கு திசையில். ஆகவே இந்த 2 விடயங்களை அடிப்படையாக வைத்தே நாங்கள் திசைகள் தொடர்பான சரியான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள், சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு திசை என்று கூறினேன். ஆகவே நீங்கள் கிழக்கு திசைக்கு நேராக பார்க்கும் வண்ணம் அமர்ந்து கொள்ளுங்கள். பார்ப்போம். அமர்ந்து விட்டீர்களா பிள்ளைகளே? ஆம், நீங்கள் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எதிரி தெரிவது கிழக்கு திசை. ஆகவே உங்களுடைய வலதுகை, அதாவது வலது கைக்கு பார்ப்பது, அதாவது வலது கை அமைந்திருப்பது, அதாவது நீங்கள் கிழக்கு திசையை நோக்கியவாறு பார்த்து கொண்டு இருக்கும் போது உங்களுடைய முகம் அதாவது கிழக்கு திசையை நோக்கி இருக்குமாக இருந்தால் உங்களுடைய வலது கையானது தெற்கு திசை பக்கம் இருக்கும். அதே போல பிள்ளைகளே, உங்களுடைய இடது கையானது வடக்கு திசை நோக்கி இருக்கும். அதே போல உங்களுடைய முதுகு பரம், அதாவது முதுகு பக்கம் காணப்படும், அதாவது உங்களுடைய பின்பக்கம் என்பது மேற்கு திசையை நோக்கி அமைந்திருக்கும். ஆகவே இது சாதாரண விளக்கமாக அமைந்து கொள்ளும் பிள்ளைகளே. ஆகவே இதனை நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டால் இலகுவாக இருக்கும். ஆகவே அதாவது நீங்கள் பொழுது அதாவது நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே. அதாவது நான் சொல்லும் போது சொல்வதை போல் நீங்கள் அமர்ந்து கொண்டால் உங்களுக்கு இந்த பாடத்தை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் இப்பொழுது கிழக்கு திசை, அதாவது கிழக்கு திசை என்பது உங்களுக்கு தெளிவில்லாவிட்டால் நீங்கள் சூரியன் உதிக்கும் திசை, அதாவது காலையில் நீங்கள் இப்பொழுது இரவு வேளையில் இருக்கின்றீர்கள், இருந்தாலும் கூட காலையில் உங்களுக்கு தெரியும் சூரியன் உதிக்கின்றது எந்த பக்கம் என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீர்கள் என. ஆகவே இன்று காலை சூரியன் இந்த திசையில் உதித்தது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே அந்த திசையை நோக்கி நீங்கள் நிலுங்கள் பார்ப்போம். ஆம், சூரியன் உதிக்கும் திசைக்கு நீங்கள் திரும்பிவிட்டீர்கள் தானே? ஆம், இந்த திசையை திரும்பி இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் பார்க்கும் திசை கிழக்கு திசை. ஆகவே உங்களுடைய வலது கை இருக்கின்ற பக்கம் தெற்கு திசை. அதே போல உங்களுடைய இடது கை இருக்கின்ற பக்கம் வடக்கு திசை, அத்துடன் உங்களுடைய பின்பக்கம் அதாவது முதுகு பக்கம் என்பது மேற்கு திசையாக அமைந்திருக்கும். ஆகவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் பிள்ளைகளே, அதாவது நான்கு பிரதான திசைகள் காணப்படுகின்றது என்று. ஆக இந்த நான்கு பிரதான திசைகளையும் நாங்கள் எவ்வாறு கூறுவோம் என்றால், வடக்கு திசை, அதே போல வடக்கு திசைக்கு எதிர் திசை தெற்கு திசை, அதே போல சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு திசை, அதற்கு எதிர் திசை மேற்கு திசை என்றவாறு நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள். இந்த திசைகள் தொடர்பான விடயத்தை இலகுவாக மனதில் பதிய வைப்பதற்கு ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த கருத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டால் மிகவும் இலகுவாக இந்த திசைகள் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்த கிழவன் தென்னை மேல், அதாவது வந்த கிழவன் தென்னை மேல். சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே, வந்த கிழவன் தென்னை மேல், இதை எழுதி வைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை. அதாவது வந்த கிழவன் தென்னை மேல். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, நான் சொன்ன இந்த வாக்கியத்தில், அதாவது முற்று பெறவில்லை இருந்தாலும் இதை ஒரு வாக்கியமாக எடுத்துக்கொண்டு, வந்த கிழவன் தென்னை மேல் என்ற வாக்கியங்களில் என்ற சொற்களில் காணப்படுகின்ற முதலாவது இடத்தை பாருங்கள் பிள்ளைகளே. முதலாவது வந்த என்று இருக்கின்றது. ஆகவே வந்த என்ற சொல்லில் முதல் எழுத்தை பாருங்கள், வானா, அதாவது வ இருக்கின்றபடியினால் அது வடக்கு திசை. வ இருப்பதனால் அது வடக்கு திசை. அதே போல இரண்டாவது வருகின்ற சொல்லை பாருங்கள், வந்த கிழவன், வந்த கிழவன், அதாவது நீங்கள் கடிகார முகத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டால் இதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் பிள்ளைகளே. அதாவது உங்களுடைய வீட்டில் சுவர் கடிகாரம் இருக்கும் தானே, அதாவது 12 மணித்தியால சுவர் கடிகாரம் இருக்கும். ஆகவே அதில் 12 என்ற இலக்கம் இருக்கின்றது தானே, அதனை நீங்கள் வடக்கு திசையாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த 12 இருக்கின்ற இடத்தில் வடக்கு என்று போட்டுக்கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும். ஆக பாருங்கள், 12 இடத்தில் வடக்கு, அதே போல கீழே 6 என்ற இலக்கம் இருக்கின்றது தானே, அது தெற்கு. நீங்கள் அது அந்த வட்டம் போன்ற ஒரு அமைப்பை இப்பொழுது எழுதி கொண்டாலும் மிகவும் இலகுவாக இருக்கும். பாருங்கள் பிள்ளைகளே, நான் சொல்வது போல் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இந்த பாடத்தை இலகுவாக விளங்கிக் கொள்வோம். அதாவது வட்டம் என்ற ஒன்றை அமைப்பு, அதாவது கடிகார முகப்பு போன்ற ஒரு வட்ட அமைப்பை வரையுங்கள். ஓகே, வரைந்து விட்டீர்கள் தானே. இப்பொழுது அந்த கடிகார முகத்தில் உங்களுக்கு தெரியும் 12 எங்கே இருக்கும் என்று, அதாவது மணித்தியாலம் தொடங்கும் நேரத்தில் 12 இருக்கும். அந்த இடத்தில் 12 என்ற இடத்தில் 12 போடுங்களே, பரவாயில்லை, போட்டுவிட்டீர்களா பிள்ளைகளே. அடுத்து 12 அடுத்ததாக 3 என்ற இலக்கம் இருக்கும், அதாவது 1, 2, 3 செங்கோண அமைப்பில் வருகின்ற 3 என்ற இடத்தில் காணப்படுகின்ற இடத்தில் 3 என்று இடுங்கள். அதே போல 6 என்ற இடத்தில் 6, அதே போல 9. ஆக உங்களுக்கு ஒரு கால் பங்கு, அதாவது இந்த 4 இலக்கங்களை மிட்ட பிறகு உங்களுக்கு கால் பங்கை இலகுவாக ஒரே சமமாக பிரிக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய வட்ட அமைப்பு காணப்படும். ஆகவே இந்த 12 இடத்தில் வடக்கு என்றதை எழுதி கொள்ளுங்கள். அதே போல நான் ஏற்கனவே சொன்ன, அதாவது வந்த கிழவன் தென்னை மேல், அதிலே வந்த என்பது வடக்கு, அதே போல கிழக்கு, அதாவது கிழவன் என்ற இடத்தில் சொல்லில் காணப்படுகின்ற முதலாவது இடத்தை பாருங்கள், கி. ஆகவே கி என்பது கிழக்கை குறிக்கும். அதே போல 6 என்ற இடத்தில் தெற்கு, அதாவது தென்னை மேல், நான் சொன்னேன் என்ன, தென்னை. ஆகவே அடுத்த சொல் தென்னை, தென்னையில் வருகின்ற முதலாவது எழுத்து தே, ஆகவே தெற்கு. அதே போல பிள்ளைகளே, 9 என்ற இடத்தில் காணப்படுகின்ற இடத்திலே நீங்கள் மே என்ற சொல்லை எழுதுங்கள் பார்ப்போம். அதாவது மே என்ற சொல்லில் வருகின்ற முதலாவது எழுத்தை எழுதுங்கள், மே. ஆகவே மேற்கு. ஆகவே வந்த கிழவன் தென்னை மேல் என்ற சொல் குறிக்கின்றது என்ற வாக்கியம், வ என்பது வந்த என்பது வடக்கையும், கிழவன் என்பது கிழக்கையும், அதே போல தென்னை என்பது தெற்கையும், அதே போல மேல் என்பது மேற்கையும் குறிக்கும் பிள்ளைகளே. ஆகவே உங்களுக்கு இப்பொழுது திசை தொடர்பான விளக்கம் தெரிந்திருக்கும். ஆகவே உங்களுடைய கடிகார, அதாவது வட்ட வடிவ சுவர் கடிகாரத்தில் காணப்படுகின்ற 12 என்ற இடத்தில் வ என்ற எழுத்து வடக்கு என்பதையும், அதே போல 3 என்ற இலக்கம் எழுதப்பட்டுள்ள இடத்தில் மேற்கு, அதாவது கிழக்கு என்பதையும், அதே போல 6 என்ற இலக்கம் எழுதப்பட்டுள்ள பகுதியிலே நீங்கள் தெற்கு என்பதையும், அதே போல 9 என்ற இலக்கம் எழுதப்பட்டுள்ள பகுதியிலே மேற்கு என்பதை நீங்கள் எழுதி கொண்டால் உங்களுக்கு சரியான விளக்கம், அதாவது இந்த நான்கு பிரதான திசைகள் தொடர்பான விளக்கம் மிகவும் எளிதாக விளங்கியிருக்கும். என்ன மாணவர்களே, எழுதியிருக்கின்றீர்களா? ஆம். இப்பொழுது இந்த நான்கு திசைகளையும் நீங்கள் எழுதுங்கள் பார்ப்போம். 2 நேர்கோடுகள், அதாவது கூட்டல் அடையாளம் என்ற அமைப்பில் கூட்டல் அடையாளத்தை நீங்கள் எவ்வாறு பெரிதாக எழுதுவீர்களோ அதே பெரிதாக எழுதினால் போதும். கூட்டல் அடையாளத்தை பெரிதாக எழுதுங்கள் பார்ப்போம். என்ன மாணவர்கள், எழுதிவிட்டீர்களா? கூட்டல் அடையாளத்தை எழுதிவிட்டீர்கள். அதிலே நான் கடிகார அமைப்புக்கு, அதாவது 12 என்ற இலக்கம் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் வடக்கு என்பதை இந்த கூட்டல் அமைப்பிலே மேலாவது கோடில் எழுதிக் கொள்ளுங்கள். மேலாக உள்ள கோட்டில் முடிவில் வடக்கு, அதே போல கிழக்கு, அதாவது நீங்கள் வளஞ்சுழியாக வர வேண்டும் பிள்ளைகளே. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்றவாறு எழுதிவிட்டீர்கள். இப்பொழுது பிள்ளைகளே, நாங்கள் பிரதான திசையை நாங்கள் கண்டுவிட்டோம். அதாவது பிரதான திசை தொடர்பான உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆக இப்பொழுது நாங்கள் சரி பிள்ளைகளே, ஒரு நாங்கள் செயற்பாடு ஒன்றை செய்துவிட்டு பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு வடக்கு திசையில் காணப்படுவதை பாருங்கள். என்ன காணப்படுகிறது உங்களுடைய வீட்டில்? ஆம், உங்களுடைய வடக்கு திசையில் சில வேளை உங்களுடைய நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வானொலி ஞாபகத்து வரலாம். அதாவது ஞாபகம், அந்த வடக்கு திசையிலே இந்த வானொலி இருக்கும் என. ஆகவே வடக்கு திசையில் வானொலி சிலருக்கு இருக்கலாம், அல்லது பக்கத்திலும் இருக்கலாம். நீங்கள் உங்களை யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நேராக இருக்கின்ற வடக்கு திசையில் என்ன இருக்கின்றது, அதே போல உங்களுடைய கிழக்கு திசையில் என்ன இருக்கின்றது, தெற்கு திசையில் என்ன இருக்கின்றது, அதே போல மேற்கு திசையில் என்ன இருக்கின்றது, நீங்கள் மத்தியில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு யோசிங்கள் பிள்ளைகளே. உங்களுக்கு உரிய வடக்கு திசை, உங்களுக்கு திசைகள் தொடர்பான விளக்கம் இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய இந்த அமைப்பை அடிப்படையாக வைத்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வடக்கு திசையில் என்ன இருக்கின்றது, அதே போல தெற்கு திசையில் என்ன இருக்கின்றது, அதே போல மேற்கு திசையில் கிழக்கு திசையில் என்ன இருக்கின்றது என்பதை உங்களுடைய வீட்டில் நீங்கள் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற இடத்தை அடிப்படையாக வைத்து யோசிங்கள் பிள்ளைகளே. என்ன மாணவர்களே, யோசித்து விட்டீர்களா? ஆம். இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு பிரதான நான்கு திசை தொடர்பான விளக்கங்கள் தெரிந்துவிட்டன. ஆகவே நாங்கள் அடுத்ததாக உப திசைகள் தொடர்பான விளக்கத்தை பெறப்போகின்றோம். ஆகவே பாருங்கள் பிள்ளைகளே, உப திசை என்பது உங்களுக்கு தெரியும், பிரதான நான்கு திசைகள் இருப்பதை போலவே நான்கு உபதிசைகள் காணப்படுகின்றன. ஆக பாருங்கள், பிரதான நான்கு திசைகளுக்கு இடையில் உங்களுடைய அதாவது எங்களுடைய உபதிசைகள் வரும். குறிப்பாக வடக்குக்கும் கிழக்குக்கும் நீங்கள் மேலும் ஒரு படத்தை வரைந்து கொண்டால் நல்லதாக இருக்கும். அதாவது உங்களுடைய பயிற்சி கோப்பியில் பிள்ளைகளே நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளே, நான் சொல்லுகின்ற இந்த பாடத்தை நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்வது உங்களுடைய கணித புத்தகத்தினுடைய 25வது பாடமாக காணப்படுகின்ற திசைகள் என்ற பாடத்தில் 128வது பக்கத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டால் இந்த பாடத்தை மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளே பாருங்கள், உங்களுடைய கணித புத்தக தரம் 5 கணித புத்தகத்தின் 128வது பக்கத்தில் இந்த பாட விளக்கம் காணப்படுகின்றது. இங்கு எடுங்கள் பார்ப்போம். 128ஆம் பக்கம் திசைகள் தொடர்பான பாடம் காணப்படுகிறது. ஆகவே எடுத்துவிட்டீர்களா? பாருங்கள் பாருங்கள், கீதா, சூரியன் உதிக்கும் திசையை நீ அறிவாயா, ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அதிலே கூறப்படுகின்றது, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு திசையாகும். ஏன், நாம் 4ஆம் வகுப்பில் 4 பிரதான திசைகளையும் பற்றி படித்தோம் என்ற விடயம் காணப்படுகின்றதானே? ஆம் பிள்ளையிலே, அதை தான் நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு திசைகள் தொடர்பான விளக்கத்தை பாருங்கள், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்றவாறு இருக்கின்றது. அந்த வகையிலே கிழக்குக்கு மேலாக அந்த பெண்மணி இருக்கின்றாள். அடுத்ததாக ஒரு பகுதி காணப்படுகின்றது பிள்ளைகளே, 4 பிரதான திசைகள் மாத்திரமல்ல 4 உபதிசைகளும் உள்ளன. அதாவது நான் சொன்னது போல 4 பிரதான திசைகள் இருக்கின்றன, அது மட்டுமல்லாது 4 உபதிசைகளும் இருக்கின்றன என்பதை இது காட்டுகிறது. ஆகவே பாருங்கள் பிள்ளைகளே, வடக்குக்கும் கிழக்கு திசைக்கும் இடையிலே வடகிழக்கு என்ற திசை காணப்படுகின்றது. அதாவது உங்களுடைய கணித பாடத்தின் 128வது பக்கம், அதாவது பக்கம் என்பது உங்களுடைய புத்தகத்தில் கீழ்ப்பக்கம் இருக்கின்ற இலக்கங்கள் பிள்ளைகளே. ஆகவே பாருங்கள், 128வது பக்கம் இருக்கின்றது. வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் வடகிழக்கு என்று கூறுவோம். அதாவது பிள்ளைகளே, உபதிசைகளை எழுதும் போது மேல் காணப்படுகின்ற திசைகளை முன்னுக்கும், கீழ் அதாவது பக்கத்தில் காணப்படுகின்ற திசைகளை பின்னுக்கும் வைத்து எழுதினால் எங்களுடைய உபதிசைகளை மிக இலகுவாக எழுதி கொள்ளக்கூடியதாகவும் சரியாக எழுதி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது மேலே காணப்படுவது வடக்கு, அதே போல வடக்குக்கு எதிராக காணப்படுகின்ற தெற்கு. ஆகவே நீங்கள் வடக்கையும் தெற்கையும் முன்னிலைப்படுத்தி உங்களுடைய உபதிசைகளை எழுதினால் அந்த உபதிசைகள் தொடர்பான பெயரை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் எழுதி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் பிழையின்றி. குறிப்பாக பாருங்கள், வடக்கு வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தை வடகிழக்கு என்று கூறுவோம். ஆகவே வடக்கு மேலே இருக்கின்றது, கிழக்கு பக்கத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த வகையிலே நான் அதாவது கிழக்கு கீழே இருக்கின்றது. ஆகவே வடக்கை நான் முன்னுக்கு எழுதி கிழக்கை பின்னுக்கு எழுதுகின்றேன். ஆகவே வடகிழக்கு, வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதியை வடகிழக்கு என்றும், அதேபோல கிழக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் தென்கிழக்கு என்றும் கூறுவோம். பிள்ளையிலே அதாவது கிழக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் தென்கிழக்கு என்று கூறுவோம். பாருங்கள், தென் என்பது கீழ்பகுதியில் முதலாவதாக இருக்கின்றது. ஆகவே முதலில் நாங்கள் தெற்கு எழுதிவிட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கின்ற கிழக்கை எழுதுகின்றோம். ஆகவே தென்கிழக்கு. அதே போல பிள்ளைகளே, தெற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் தென்மேற்கு என்று கூறுவோம். அதாவது தெற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் தென்மேற்கு என்று கூறுவோம். என்ன பிள்ளைகளே, விளங்குகின்றதுதானே? ஆகவே தெற்கு முதலில் வருகின்றது, அடுத்து பக்கத்தில் இருக்கின்ற மேற்கு பின்னாடி வருகின்றது. ஆகவே தென்மேற்கு. அதே போல பிள்ளைகளே, வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் வடமேற்கு என்று சொல்லுவோம். வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் வடமேற்கு என்று சொல்லுவோம். ஆக பாருங்கள் பிள்ளைகளே, முதலில் வடக்கு வந்திருக்கிறது, அடுத்ததாக அருகில் உள்ள மேற்கு வந்திருக்கின்றது. ஆகவே வடமேற்கு. ஆகவே பிரதான திசைகள் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அதே போல உபதிசைகள் வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு என்றவாறு உபதிசைகள் நான்கு அமைந்துள்ளன பிள்ளைகளே. இப்பொழுது எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த திசைகள் தொடர்பான விளக்கம் தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். ஆக பாருங்கள் பிள்ளைகளே, நாங்கள் திசைகள் எத்தனை இருக்கின்றன என்று கேள்விகள் வருமாக இருந்தால் நாங்கள் உடனடியாக எழுத வேண்டிய விடை, திசைகள் எட்டு காணப்படுகின்றன. அதில் உபதிசைகள் நான்கும் பிரதான திசைகள் நான்கும் காணப்படுகின்றன. ஆகவே மொத்தமாக எட்டு திசைகள் காணப்படுகின்றன என்பதை எங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன மாணவர்களே, நான் கூறுவது சரிதானே? இப்பொழுது நாங்கள் அந்த நான்கு பிரதான திசைகளையும் நான்கு உபதிசைகளையும் பற்றி படித்து விட்டோம். இப்பொழுது பிள்ளைகளை மேலும் ஒரு வினா எங்களுடைய தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் கேட்கப்படுகின்றன. அதாவது மூளைகள் தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றன. அதாவது இது பொதுவாக பாடத்துக்குள் இல்லாமல் எங்களுடைய புலமை பரிசில் பரீட்சையில் இந்த கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதாவது மூளைகள் தொடர்பான, அதாவது திசைகள் என்று கற்றிருக்கும் போது நாங்கள் இந்த மூளைகள் தொடர்பான விடயங்களையும் அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும் பிள்ளைகளே. அந்த வகையிலே இந்த மூளை என்ற விடயம் நான்கு உபதிசைகளை அடிப்படையாக கொண்டே பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது நான்கு உபதிசைகளை அடிப்படையாக வைத்தே இந்த மூளைகள் என்ற விடயம், அதாவது மூளை என்ற விடயம் இங்கே பிரிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு பாருங்கள் பிள்ளைகளே, வடமேற்கு அதாவது வடகிழக்கு திசையை நாங்கள் ஈசான மூளை, ஈசான மூளை என்று கொள்ளுகிறோம். ஆகவே இந்த நான்கு வகையான மூளைகள் காணப்படுகின்றன பிள்ளைகளே. ஒன்று ஈசான மூளை, அதாவது ஒரு பகுதியை நாங்கள் ஈசான மூளை என்றும், அடுத்ததாக அக்கினி மூளை என்றும், அடுத்ததாக நிருதி மூளை என்றும், அதே போல வாயு மூளை என்றும் மூளைகளை நாங்கள் நான்கு வகையாக பிரிக்கின்றோம். அதாவது திசைகளை அடிப்படையாக கொண்டு விடயங்களிலே நாங்கள் அடுத்ததாக மூளைகள் தொடர்பு நான்கு மூளைகளை பார்க்க போகின்றோம். குறிப்பாக வடகிழக்கு திசையை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஈசான மூளை என்றும், அதே போல தென்கிழக்கு மூளையே, தென்கிழக்கு திசையை நாங்கள் உபதிசைகளிலே தென்கிழக்கு திசையை நாங்கள் அக்கினி மூளை என்றும், அதே போல தெற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதியிலே காணப்படுகின்ற தென்மேற்கு திசையை நாங்கள் நிருதி மூளை என்றும், அதே போல மேற்குக்கும் வடக்குக்கும் இடைப்பட்ட பகுதியிலே காணப்படுகின்ற உபதிசையான வடமேற்கு திசையை நாங்கள் வாயு மூளை என்றும் நாங்கள் பிள்ளைகளே பிரித்து நோக்குகின்றோம். ஆகவே பாருங்கள், உங்களுடைய வளஞ்சொலியாக பாருங்கள், வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதி உபதிசையை நாங்கள் வடகிழக்கு திசை என்று சொல்லுகின்றோம். அதே போல அதனை நாங்கள் மூளை என்று பார்க்கும்போது ஈசான மூளை. அதேபோல கிழக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் தென்கிழக்கு திசை என சொல்லுகின்றோம். இந்த தென்கிழக்கு திசையை நாங்கள் அக்கினி மூளை என்று கூறுகின்றோம். அதேபோல தெற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் தென்மேற்கு திசை என்று கூறுகின்றோம். அந்த தென்மேற்கு திசையை நாங்கள் நிருதி மூலை என்று கூறுகின்றோம். அதேபோல வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் வடமேற்கு திசை என்று சொல்லும். அதேவேளை அதனை நாங்கள் வாயு மூலை என்று சொல்லுகின்றோம். இதனை பிள்ளைகளை நாங்கள் ஏற்கனவே, அதாவது வந்த கிழவன் தென்னை மேல் என்ற வரிகளுக்கு இணையாக இந்த மூலைகளையும் எங்களால் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு சொற்றொடர் காணப்படுகின்றது. அதனை நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் எப்படி என்றால், அதாவது இ அடிக்க நீவா, இ அடிக்க நீவா. பாருங்கள் பிள்ளைகள், எழுதி பாருங்கள். இ அடிக்க நீவா, இ அடிக்க நீவா. இப்பொழுது பாருங்கள், ஈக்கு ஈசான மூளை. அதேபோல இதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு மாத்திரமே பிள்ளைகளே, அதேபோல ஈக்கு ஈசான மூளை. அதே போல அடிக்க என்பதற்கு ஆனா என்ற சொல் முதல் ஆனா என்ற எழுத்து அந்த சொல்லில் வந்திருக்கின்றது. ஆகவே ஆக்கு அடிக்க, அதாவது அடிக்க என்ற சொல்லை சொல்கின்றோம். அடிக்க என்ற சொல்லில் வருகின்ற முதலாவது ஆனா என்ற எழுத்து அக்கினி மூலியை குறிக்கின்றது. ஆகவே அடுத்ததாக நீவா என்ற சொல்லில் காணப்படுகின்ற நீ என்ற சொல் நிருதி மூலையும், அதே போல வா என்ற சொல் சொல்லில் காணப்படுகின்ற வா என்ற எழுத்து வாயு மூலையும் குறிக்கும் பிள்ளைகளே. ஆகவே ஈ அடிக்க நீவா என்ற சொல் சொற்றொடரில் ஈசான மூலை, அக்கினி மூளை, நிருதி மூளை, வாயு மூளை என்றவாறு மூளைகள் நான்கையும் நாங்கள் பிரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக எங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய கணித பாடத்தின் 25வது பாடலாக காணப்படுகின்ற 129வது பக்கம், 129வது பக்கம் காணப்படுகின்ற பகுதியிலே பாருங்கள், பாடசாலை வளைவில் சில இடங்கள் இருக்கும் விதம் கீழே காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் இந்த பயிற்சிக்கான விடையை எழுத வேண்டும் பிள்ளைகளே. இங்கே இருங்கள் பார்ப்போம், எடுங்கள் அந்த பகுதியை. அதாவது பாடசாலை வளைவில் சில இடங்கள் இருக்கும் விதம் கீழே காட்டப்பட்டுள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள கேள்விகளுக்கான விடை எழுத போகின்றோம். பாருங்கள், முதலில் நீங்கள் பாருங்கள் பிள்ளைகளே, நாங்கள் படித்த திசைகள் என்ற பாடத்தை அடிப்படையாக வைத்து இந்த விடயத்தை நீங்கள் நோக்க வேண்டும். ஆகவே இங்கே படங்கள் இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லாமல் அந்த திசைகளை அடிப்படையாக கொண்டு இந்த படங்களை நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் எங்களுக்கு இலகுவாக இந்த விடையை, இந்த பாடத்துக்குரிய விடையை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், திசைகளை அடிப்படையாக கொண்ட வகையிலே பாருங்கள், முதலாவது மத்தியில் இருப்பது நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆக அந்த மத்தியை அடிப்படையாக கொண்டு, அதாவது நடுவில், நடுவில்னு சொல்லுவோம் என்ன, ஆகவே நடுவில் இருப்பது பாருங்கள் பாரதி மண்டபம். நடுவில் இருப்பது என்னது, பாரதி மண்டபம். பிள்ளைகளே, நாங்கள் திசைகள் தொடர்பான கேள்விகளுக்கு விடையளிக்கும் போகும்போது நாங்கள் முதலில் மத்தியிலிருந்தே யோசிக்க வேண்டும். அதாவது நாங்கள் நடுவில் இருப்பதாக அல்லது எந்த கேள்வி கொடுத்தாலும் அதனை நாங்கள் நடுவில் இருந்து யோசிப்பதாக யோசித்தால் எங்களுக்கு விடையை இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இங்கே பாரதி மண்டபம் நடுவில் இருக்கின்றது. ஆக பாரதி மண்டபத்துக்கு வடக்கு திசை, அதே போல பிள்ளைகள் பாருங்கள், அந்த படங்களுக்கு மேலே அந்த திசைகளை வரையும் அந்த கூட்டல் போன்ற அமைப்பு குறியீடு எழுதப்பட்டு அதில் மேலே வடக்கு என்ற திசையை காட்டியிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நாங்கள் பாரதி மண்டபம் நடுவில் இருக்கின்றது, பாரதி மண்டபத்துக்கு மேலே காணப்படுவது வடக்கு திசை. ஆக பாரதி மண்டபத்துக்கு வடக்கு திசையில் காணப்படுவது சிற்றுண்டி சாலை என்பது எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல பாரதி மண்டபத்துக்கு தெற்கு திசையில் காணப்படுவது பிரதான வாயில், பிரதான வாயில். அதேபோல பிள்ளைகளே, பாரதி மண்டபத்திற்கு கிழக்கு திசையில் காணப்படுவது கணித ஆய்வுகூடம். இது எங்களுடைய பாடசாலை அடிப்படையாக வைத்து இந்த வரைபடம் வரையப்பட்டுள்ளது. அதேபோல பாரதி மண்டபத்துக்கு மேற்கு திசையிலே பிரதான மண்டபம் காணப்படுகிறது, அதாவது மெய்நூல் காணப்படுகிறது, பிரதான மண்டபம் காணப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் நான்கு பிரதான திசைகளுக்கு உரிய விடயங்களை கண்டுபிடித்து வந்துள்ளோம். அதாவது நான்கு பிரதான திசைகள், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்றவாறு பார்த்தோம். ஆகவே வடக்கில் சிற்றுண்டி சாலையும், கிழக்கில் கணித ஆய்வுக்கூடமும், தெற்கில் பிரதான வாயிலும், அதேபோல மேற்கில் பிரதான மண்டபம் காணப்படுகின்றது, மத்தியிலே நடுவில் பாரதி மண்டபம் காணப்படுகிறது. ஆக இந்த நடுப்பகுதியில் இருந்துதான் நாங்கள் எங்களுடைய திசைகளை நோக்க வேண்டும். நாங்கள் நடுவில் இருப்பதாக நினைத்தான் நோக்க வேண்டும். ஆக இப்பொழுது உபதிசைகளில் என்னென்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். அதாவது உங்களுக்கு தெரியும், வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் என்ன என்று பார்ப்போம். வடகிழக்கு திசை என்று பார்த்தோம். ஆகவே பாரதி மண்டபத்துக்கு வடகிழக்கு திசையில் காணப்படுவது மாமரம். பாரதி மண்டபத்துக்கு வடகிழக்கு திசையில் காணப்படுவது மாமரம். அதே போல பிள்ளைகளே, பாரதி மண்டபத்திற்கு தென்கிழக்கு பகுதியில் காணப்படுவது அலுவலகம், ஆபீஸ் இருக்கு, ஸ்கூல் ஆபீஸ் இருக்கு. அதாவது பாரதி மண்டபத்துக்கு தென்கிழக்கு திசையில் அலுவலகம் இருக்கின்றது. அதே போல பாரதி மண்டபத்திற்கு தென்மேற்கு திசையில் காணப்படுவது நூலகம். அதாவது தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடைப்பட்ட பகுதியை நாங்கள் தென்மேற்கு என்று கூறுவோம். ஆகவே தென்மேற்கு திசையில் நூலகம் காணப்படுகிறது. அதே போல பிள்ளைகள், பாரதி மண்டபத்திற்கு வட மேற்கு திசையில் வள்ளுவர் மண்டபம் காணப்படுகிறது. பாரதி மண்டபத்துக்கு வடமேற்கு திசையில் வள்ளுவர் மண்டபம் காணப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, இந்த நான்கு பிரதான திசைகளிலும் நான்கு விடயங்கள் காணப்படுகின்றன. அதே போல நான்கு உப திசைகளிலும் நான்கு விடயங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இங்கே நாங்கள் மத்தியில் இருந்து பார்க்கும்போது எங்களுடைய எட்டு திசைகளிலும் எட்டு விடயங்கள் காணப்படுகின்றன, எட்டு பகுதிகள் காணப்படுகின்றன. குறிப்பாக நாங்கள் நடுவில் நிற்கின்றோம். அதாவது பாரதி மண்டபம் என்பது நடுவில் இருக்கின்றது. அங்கிருந்து நாங்கள் பார்க்கும்போது கிழக்கில் கணித ஆய்வு கூடமும், மேற்கில் பிரதான மண்டபம், வடக்கில் சுற்றுண்டி சாலையும், தெற்கில் பிரதான வாயிலும் காணப்படும். அதேவேளை வடகிழக்கில் மாமரமும், தென்கிழக்கில் அலுவலகமும், அதே போல தென்மேற்கில் நூலகமும், அதே போல வடமேற்கில் வள்ளுவர் மண்டபமும் காணப்படுகின்றது என்பதை எங்களால் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பாருங்கள் பிள்ளைகளே, கீழே அந்த விடயங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது பாரதி மண்டபத்துக்கு தெற்கே பிரதான வாயில் உள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது. அதே போல பாரதி மண்டபத்திற்கும் தென்மேற்கே நூலகம் உள்ளது. அதே போல பாரதி மண்டபத்துக்கு வடகிழக்கே மாமரம் உள்ளது என்றவாறு எங்களுடைய திசைகளிலே என்னென்ன விடயங்கள் இந்த பாடசாலையில் காணப்படுகின்றது என்பதை நீ இங்கே விளக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய மாணவர்களும் உங்களுடைய பணிகள், அதாவது ஓய்வு நேரங்களில் உங்களுடைய பாடசாலையில் என்னென்ன திசைகளில் என்னென்ன இருக்கின்றது என்பதை யோசித்து பார்த்தால் சரி, சூரியன் உதிக்கும் திசை கிழக்காக அடிப்படையாக கொண்டு உங்களுடைய பாடசாலையில் என்னென்ன திசையில் எந்தெந்த திசையில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக உங்களுடைய பாடசாலையின் வடக்கு திசையில் என்ன இருக்கின்றது, சில வேளை அலுவலகம் இருக்கலாம் அல்லது உங்களுடைய வகுப்பறை இருக்கலாம் என்றவாறு நீங்கள் யோசிக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் வடக்கு திசையில் என்ன இருக்கின்றது, அதே போல நீங்கள் இருக்கும் உங்களுடைய அறையில் வடக்கு பகுதியில் என்ன இருக்கின்றது என்பதை நீங்கள் எங்களுடைய மாணவர்கள் நித்திரைக்கு போகும் முன்னுக்கு இதெல்லாம் நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் இந்த திசைகள் தொடர்பான விடயத்தை மிகவும் இலகுவாக விளங்கிக் கொள்ளும். அதேவேளை இந்த திசைகள் தொடர்பாக வருகின்ற கேள்விகளுக்கு விரைவாக பதிலளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆக பிள்ளைகளே, இந்த கணித பாடத்தின் 25வது பாடலாக காணப்படுகிற திசைகள் என்ற பாடலையில் 129வது பக்கத்திலே சில கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு நான் இப்பொழுது உங்களுக்கு விடயங்களை விளக்கினேன். அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இப்பொழுது இந்த கேள்விகளுக்கு விடையெழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். பாருங்கள் பிள்ளைகளே, நீங்கள் யோசிங்கள், அந்த நீங்கள் யோசிக்கின்ற விடை சரியாக இருக்கின்றதா என்பதை நான் கூறுகின்ற விடையை அடிப்படையாக பயித்து பார்த்துக் கொள்ள முடியும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களை அடுத்து விடை எழுதுங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே பாருங்கள், பாரதி மண்டபத்துக்கு வடகிழக்கே உள்ளது யாது, அதாவது பாரதி மண்டபத்துக்கு வடகிழக்கே உள்ளது யாது என்று கேட்கப்பட்டுள்ளது. பாருங்கள் பிள்ளைகளே, பாரதி மண்டபத்துக்கு வடகிழக்கே உள்ளது யாது, பாருங்கள் பாரதி மண்டபம் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே வடகிழக்கு அதாவது வடக்கே என்ன பிள்ளைகள், அதாவது பாரதி மண்டபத்துக்கு வடக்கே உள்ளது என்னது, சிற்றுண்டி சாலை. என்ன பிள்ளைகளே, நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியா? பாரதி மண்டபத்துக்கு வடக்கே உள்ளது சிற்றுண்டி சாலை. அதே போல பிள்ளைகளே, கணித ஆய்வு கூடத்திற்கு மேற்கே உள்ளவை யாது, கணித ஆய்வு கூடத்தை பாருங்கள். இப்பொழுது கணித ஆய்வு கூடம் அதாவது கேட்கப்படுகின்ற கேள்வியை அடிப்படையாக கொண்டு அந்த பொருள் மத்தியில் இருந்து நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது கணித முதலில் நாங்கள் பாரதி மண்டபம் நடுவில் இருந்தது என அடிப்படையாக வைத்து விடை கூறினோம். இப்பொழுது கணித ஆய்வு கூடம் நாங்கள் பாரதி மண்டபத்தில் இருந்து பார்க்கும் போது கணித ஆய்வு கூடம் கிழக்கில் இருக்கின்றது, அது சரி. ஆனால் இப்பொழுது கணித ஆய்வு கூடத்தை அடிப்படையாக வைத்து தானே அவர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது யோசிக்க வேண்டும், கணித ஆய்வு கூடம் மத்தியில் இருக்கின்றது என்று. ஆக கணித ஆய்வு கூடம் மத்தியில் இருந்தால் கணித ஆய்வு கூடத்துக்கு வடக்கே காணப்படுவது என்ன, அதாவது கணித ஆய்வு கூடத்துக்கு மேற்கே இருப்பது என்ன, கணித பாடத்து ஆய்வு கூடத்துக்கு மேற்கே பாரதி மண்டபம் முதலாவதாக இருக்கின்றது. அடுத்ததாக பிரதான மண்டபம் இருக்கின்றது. ஆகவே நீங்க முதலாவது எழுதியது உள்ளதை எழுதினால் போதும். கணித அதாவது யாவை என்று இங்கு கேள்வி கேட்கப்பட்டிருந்தால் அது பண்மையில் எழுத வேண்டும். ஆகவே கணித ஆய்வு கூடத்துக்கு மேற்கே முதலாவது பாரதி மண்டபம், அடுத்ததாக பிரதான மண்டபம் காணப்படுகின்றது. ஆகவே இங்கு இரண்டு விடைகள் எழுத வேண்டும். யாது என்று கேட்டிருந்தால் நீங்கள் பாரதி மண்டபத்தை முதலில் எழுதியிருக்க வேண்டும். இங்கே யாவை என்று கேட்கப்படுகின்றன. அதாவது கணித ஆய்வு கூடத்துக்கு மேற்கே உள்ளவை யாவை என்று கேள்வி கேட்கப்பட்டுள்ளமையினால் நீங்கள் பாரதி மண்டபம், பிரதான மண்டபம் என இரண்டையும் எழுதியிருக்க வேண்டும் பிள்ளைகளே. அடுத்ததாக வருங்கள் மூன்றாவது கேள்வி. நூலகத்துக்கு எத்திசையில் பிரதான மண்டபம் உள்ளது? நூலகத்துக்கு எத்திசையில் பிரதான மண்டபம் உள்ளது? பாருங்கள், நூலகத்துக்கு எத்திசையில் பிரதான மண்டபம் உள்ளது? பாருங்கள் பிள்ளைகளே, நூலகம் என்பது இந்த படத்திலே தென்மேற்கு திசையில் காணப்படுகின்றது. ஆக நூலகத்துக்கு எத்திசையில் பிரதான மண்டபம் இருக்கின்றது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நூலகத்துக்கு வடகு திசையில் தான் பிரதான மண்டபம் இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகளை கேட்கின்ற கேள்வியை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த விடயத்தை நோக்க வேண்டும். ஆகவே இங்கு நூலகத்தை அடிப்படையாக என்று கேட்கப்பட்டுள்ளதனால் நூலகத்திலிருந்து வடக்கை பார்க்க வேண்டும். நூலகம் மத்தியில் இருப்பதாக நினைக்க வேண்டும். ஆகவே நூலகத்துக்கு வடகு திசையில் பிரதான மண்டபம் உள்ளது. அதேவேளை பிள்ளைகளே, சிற்றுண்டி சாலைக்கு தெற்கு திசையில் உள்ளவை யாவை? யாவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கு பண்மையில் கேட்கப்பட்டிருப்பதனால் விடைகளும் பண்மையில் அமைய வேண்டும். சிற்றுண்டி சாலைக்கு தெற்கே உள்ளவை யாவை? ஆகவே நீங்கள் சிற்றுண்டி சாலையை மத்திய இடமாக யோசிக்க வேண்டும். சிற்றுண்டி சாலையை மத்திய பகுதியாக யோசித்து, அதாவது நடுப்பகுதியாக யோசித்து, நடுப்பகுதியிலிருந்து பார்க்கும்போது சிற்றுண்டி சாலைக்கு தெற்கே இருப்பது முதலாவதாக பாரதி மண்டபம், அடுத்ததாக பிரதான வாயில். ஆகவே சிற்றுண்டி சாலைக்கு தெற்கே உள்ளவை பாரதி மண்டபம், பிரதான வாயில் மற்றும் பிரதான வாயில். அடுத்ததாக பிள்ளைகளே, பாரதி மண்டபத்துக்கு தென்கிழக்கே உள்ளது யாது? இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே அந்த படத்தில் காணப்படுகின்ற, ஏற்கனவே நாங்கள் கற்ற அந்த திசைகளை அடிப்படையாக கொண்டுதான் விடையெழுத வேண்டும். அதாவது பாரதி மண்டபம் இப்பொழுது மத்தியில் இருக்கின்றது. இந்த படத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் விடை சென்றால் போதும். பாரதி மண்டபம் என்பது மத்தியில். ஆகவே பாரதி மண்டபத்திற்கு தென்கிழக்கே, அதாவது தெற்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதியை தென்கிழக்கு என்று ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆகவே தென்கிழக்கே உள்ளது அலுவலகம், தென்கிழக்கே உள்ளது அலுவலகம். அதே போல பிள்ளைகளே பாருங்கள், பாரதி மண்டபத்துக்கு வடமேற்கே உள்ளது யாது? பாரதி மண்டபத்துக்கு வடமேற்கே. இப்பொழுதும் நாங்கள் பாரதி மண்டபத்தை மத்தியில் வைத்துதான் பார்க்கின்றோம். ஆக வடக்கே சிற்றுண்டி சாலை, மேற்கே பிரதான மண்டபம், இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வடமேற்கு பகுதி. ஆகவே வடமேற்கு பகுதியில் வள்ளுவர் மண்டபம் உள்ளது. ஆகவே பாரதி மண்டபத்துக்கு வடமேற்கே உள்ளது வள்ளுவர் மண்டபம். என்ன மாணவர்களே, உங்களுக்கு இப்பொழுது இந்த பாடம் விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். காரணம், இப்பொழுது நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் படங்களை அடிப்படையாக வைத்து பார்த்தமையினால் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த பக்கத்தில் பின்வரும் படத்தை பார்த்து வெற்றிடங்களை நிரப்புக என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய மாணவர்கள், அதாவது எங்களுடைய அன்பான மாணவர்கள் வீட்டில் பயிற்சி செய்து பாருங்கள். பயிற்சி செய்து உங்களுடைய வகுப்பாசிரியரிடம் இந்த பயிற்சிகளை காட்டினால் அவர்கள் திருத்தி தருவார்கள். ஆகவே பாருங்கள் பிள்ளைகளே, மத்தியில் கமலன் நிற்கின்றான். அந்த படத்தை பாருங்கள், 130வது பக்கம் பயிற்சி 2. கமலன் நடுவில் நிற்கின்றான். அவனுடைய கிழக்கு திசையில் வங்கியும், அதே போல மேற்கு திசையில் மருத்துவமனையும், அதே போல வடக்கு திசையில் எரிபொருள் நிரப்பு நிலையமும், தெற்கு திசையில் வர்த்தக நிலையமும், அவனுடைய தென்கிழக்கு பகுதியில் அஞ்சல் அலுவலகம், அதே போல கமலனுக்கு வடமேற்கு திசையில் பாடசாலையும், அதே போல வடகிழக்கு திசையில் காவல் நிலையமும், தென்மேற்கு திசையில் பேருந்து தரிப்பிடமும் காணப்படுகின்றது. இதனை நீங்கள் அடிப்படையாக கொண்டு கீழே சில விடயங்கள், அதாவது இடைவெளி நிரப்ப வேண்டிய வகையிலே கேள்விகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றை நிரப்புங்கள் பிள்ளைகளே. இவற்றை நிரப்பி உங்களுடைய வகுப்பாசிரியர் காட்டுங்கள். அதே போல 131வது பக்கம் மேலும் பல பயிற்சிகள் காணப்படுகின்றன. அவற்றையும் செய்து பாருங்கள் பிள்ளைகளே. ஆகவே பிள்ளைகளே, இன்று நாங்கள் திசைகள் தொடர்பான விடயத்தை நாங்கள் கற்றோம். திசைகள் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். மேலதிக தகவல் உங்களுக்கு தேவைப்படுமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய வகுப்பாசிரியர் கேளுங்கள். அத்துடன் என்னுடைய தொலைபேசி இலக்கம், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 0777-8804547 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு மேலதிக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்டால் நான் அதுக்குரிய விடைகளை தெளிவை வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன் என்பதையும் கூறி பிள்ளைகளே, இப்பொழுது நான் விடைபெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆகவே இன்றைய நாங்கள் பாடத்திலே படித்த விடயங்கள் என்னவென்று பார்த்தால் திசைகளை பற்றி படித்தோம். திசைகள் என்பது பிரதானமாக 4 திசைகள் காணப்படுகின்றன. அந்த பிரதான திசைகளுக்கு மேலதிகமாக உபதிசைகள் காணப்படுகின்றன, 4. ஆகவே மொத்தமாக திசைகள் 8 காணப்படுகின்றன. அந்த பிரதான திசைகளை நாங்கள் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்றவாறு வளஞ்சொலியாக பார்ப்போம். அதே போல உபதிசைகளை நாங்கள் வடமேற்கு, அதே போல அதாவது வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, அதே போல வடமேற்கு என்றவாறு 4 திசைகளையும் பார்ப்போம். அதே போல நாங்கள் ஈசான மூலை, அக்கினி மூலை, அதே போல வாயு மூலை, நிறுதி மூலை, அதாவது நிறுதி மூலை, வாயு மூலை என்றவாறு மூலைகளையும் நாங்கள் பார்த்தோம். இது தொடர்பான தெளிவான விளக்கம் எங்களுடைய மாணவர்களை இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே நான் இன்று உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ள பயிற்சி புத்தகத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றேன். அதனை நீங்கள் செய்து உங்களுடைய வகுப்பாசிரியரிடம் காட்டுங்கள். இவ்வாரத்துக்கான ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். அதற்குரிய விடையை என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் பிள்ளைகளை, SMS ஊடாக. அதாவது என்னுடைய தொலைபேசி இலக்கம் 0777-8804547, அதாவது வடதிசைக்கு எதிர்திசையின் பெயர் என்ன? முதலாவது கேள்வி, வடதிசைக்கு எதிர்திசையின் பெயர் என்ன? அதே போல மேற்கு திசைக்கு எதிர்திசையின் பெயர் என்ன? மேற்கு திசைக்கு எதிர்திசையின் பெயர் என்ன என்ற இரண்டு கேள்விகளுக்குமான விடையை என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்புங்கள் பிள்ளைகளே. நாங்கள் மேலும் ஒரு வகுப்பறையில் நாங்கள் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மகாமணி திபாகரன், பகா புத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலயத்துடைய ஆசிரியர். நன்றி பிள்ளைகளே.